நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி இருக்கை, பின்னர் தொடர்ந்து செய்தரங்கத்தில் இலங்கை, இந்தியா உட்பட 23 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான செய்தி.
சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் மக்கள் எவ்வாறு தங்களுடைய பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை முன்னாயத்த ரீதியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும்.
காஷ்மீர் சென்று திரும்பிய இந்திய எம்பிக்கள் குழுவினர் டெல்லியில் உள்துறை அமைச்சர் தலைமையில் நடத்திய ஆலோசனை கூட்டம்.
கலவரம் ஓய்ந்திருக்கிற பகுதியில் AFSP என்கிற அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதன் மூலம் அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தலாம் என்ற கருத்துக்களை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்ந்து.
தமிழகத்துக்கு காவிரி நீர் வழங்குவதை எதிர்த்து கர்நாடகத்தில் நடக்கும் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் சிவகுமார்.
சிரியாவின் பிரதான எதிர்க்கட்சி குழுக்களின் பிரதிநிதிகள் அந்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் உள்நாட்டு போரினை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று தங்களின் ஆலோசனைகள் அடங்கிய மிக விரிவான திட்டங்களை வடிவமைத்துள்ளனர். லண்டனில் சவுதி அரேபியா ஆதரவுடன் நடைபெறும் இந்த சந்திப்பில் அமைதியான அதிகார பகிர்வினை எவ்வாறு கொண்டு வருவது என்று உயர்நிலை ஆலோசனைக் குழு விவாதிக்கிறது. சிரியா அதிபர் பஷார் அல் அசாத்துடன் 6 மாதங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்துள்ள இந்த உயர்நிலை பேச்சுவார்த்தை குழு அதனுடன் இணைந்து முழு போர் நிறுத்தம் என்ற ஆலோசனையையும் தெரிவித்துள்ளது.
சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசாத் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை சிரியாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஃபைசல் மெக்டாட் நிராகரித்துள்ளார். நாட்டில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று விடுக்கப்படும் கோரிக்கைகள் பைத்தியக்காரத்தனமானவை மற்றும் நம்ப முடியாதது என்று பிபிசி கழித்துள்ள பேட்டியில் அவர் தெரிவித்தார். சிரியாவில் நடந்த அதிபர் தேர்தலில் மோசடி நடந்தது என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார்.
கொடூரமான மற்றும் சாபத்திற்குள்ளான சவுதியின் ராஜ குடும்பத்தினர் புனித தலமான மெக்கா மற்றும் மெதினாவிற்கான பொறுப்பாளிகளாக இருக்க தகுதியற்றவர்கள் என ஈரான் நாட்டின் உயரிய மதத் தலைவர் ஹயதுல்லா கமேனி கூறியுள்ளார். இதன் மூலம் சவுதி அரேபியா மீதான தாக்குதலை மேலும் அவர் கடுமையாக்கியுள்ளார். சவுதி அரேபியாவின் தோல்விகள் மற்றும் கையாலாகாத தனம் காரணமாகத்தான் கடந்த வருடம் ஹஜ் புனித யாத்திரையின் போது கூட்ட நெரிசலில் பலர் பலியானார்கள் என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் பேசுகையில் ஹயதுல்லா கமேனி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் அதிபர் ஹசான் ருஹானி ஈராக், சிரியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதற்காக சவுதி அரேபியாவை முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு தண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த வருடம் ஹஜ் யாத்திரைக்கு ஈரானியர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் IS அமைப்பு தீவிரவாதிகள் வலுவாக உள்ள சிரியாவின் ராக்கா நகரத்திலிருந்து அவர்களை வெளியேற்ற துருக்கி மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளும் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா விரும்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது. இந்த கூட்டு நடவடிக்கை ஆலோசனை அமெரிக்க அதிபர் ஒபாமா அளித்ததாக தெரிவித்த துருக்கி அதிபர் எர்துவான் இதற்கு ஒத்துழைப்பு தர துருக்கி தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் மேலும் விவாதங்கள் தேவைப்படுகிறது என்றும் எர்துவான் கூறியுள்ளார்.
சீனாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கான முதல் ரயில் ஹரிரதன் துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது. சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கும் நான்டாங்கிலிருந்து 12 நாள் பயணித்த இந்த ரயில் பலத்த வரவேற்புடன் ஆப்கானிஸ்தான் வந்தடைந்தது. பழங்குடியின பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் வரிசையில் நின்று இயந்திரங்களை சுமந்து வந்து அந்த சரக்கு ரயிலை உற்சாகமாக வரவேற்றனர். ஹைரடானை அடைய கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வழியாக 7000 கிலோமீட்டர் இந்த ரயில் பயணித்துள்ளது.
உலகளவில் இரவு கேளிக்கை அம்சங்களில் பலராலும் விரும்பப்பட்ட லண்டன் நகரம் அந்நிலையிலிருந்து தற்போது வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து லண்டன் மாநகர மேயர் சாதிக் கான் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் லண்டனில் உள்ள இரவு விடுதிகளில் பாதியளவும் நேரலை இசை நிகழ்ச்சியில் நடத்தும் 40% மையங்களும் மூடப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசு எடுத்த முடிவை கண்டித்து அந்த மாநிலத்தில் இன்றும் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அங்குள்ள நிலவரம் குறித்து பெங்களூருவில் உள்ள செய்தியாளர் முத்துமணியை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காவிரி நதியிலிருந்து தமிழகத்திற்கு கபினி மற்றும் KRS அதாவது கிருஷ்ணா சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அதாவது புதன்கிழமை அதிகாலை 12 மணிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. மொத்தத்தில் வந்து காலையில் அதாவது வினாடிக்கு 16,000 கனஅடி திறக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் கிருஷ்ணா சாகரிலிருந்து 13,000 கனஅடியும் கபினி அணையிலிருந்து 4,000 கனஅடியும் தண்ணீர் வந்து தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது.
கர்நாடகம் வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவதை எதிர்த்து இப்போ இன்று 2வது நாளாக போராட்டங்கள் நடைபெற்றதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இப்போ எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்திருக்கிறது, என்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்குது?
அதாவது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையே அமல்படுத்தக்கூடாது என்று விவசாயிகளும் கன்னட அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்தில் தண்ணீர் திறந்து விடுவது என்று முடிவு செய்த பிறகு விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக பெங்களூர், மண்டியா, சாம்ராஜ் நகர், மைசூர், பெலகாவி போன்ற கர்நாடகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று தீவிரமான போராட்டம் நடந்தன. குறிப்பாக கபினி மற்றும் கிருஷ்ணா சாகர் அணையை முற்றுகையிட்ட விவசாயிகள், அதில் குறிப்பாக ரெண்டு விவசாயிகள் வந்து தற்கொலை முயற்சி செய்யப்பட்டனர். அவர்கள் பிறகு போலீசாரால் காப்பாற்றப்பட்டனர். பிறகு மண்டியாவில் வந்து கடைகள் சூறையாடப்பட்டன. நடிகருடைய திரைப்பட சுவரொட்டிகள் வந்து கிடைக்கப்பட்டன. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களுடைய உருவ ஓவியங்கள் எரிக்கப்பட்டன. குறிப்பாக பெங்களூர் மற்றும் பெலகாவியில் ரயில் நிலையத்தில் நுழைந்த கன்னட அமைப்புகள் மற்றும் விவசாயிகள் அங்கு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறிப்பாக சென்னை மற்றும் பெங்களூர் ரயிலை வந்து, அதாவது பிருந்தாவன் ரயிலை வந்து வழிமறித்து போராட்டத்தில் அப்போது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது போலீசாருக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதை தவிர பெங்களூர் மற்றும் மைசூர் சாலை முழுமையாக அடைக்கப்பட்டது. அந்த நெடுஞ்சாலையில் டயர்களை குளித்து சமையல் செய்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தனர். மண்டியாவில் இன்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த தமிழக பதிவெண்ணை கொண்ட 6 லாரிகள் மீது கன்னட அமைப்புகள் மற்றும் விவசாயிகள் கல்வீசி தாக்கினர். அதில் முழுமையாக லாரி சேதமடைந்தது. கார்த்திகம் வந்து டயர்களில் இருந்த கார்த்திகம் அவர்கள் எடுத்து விட்டனர். இதனால் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை கர்நாடகத்தில் நிலவி வருகிறது. இதனிடையே தமிழ் பத்திரிகையாளர் ஒருவரும் மண்டியாவில் தாக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன.
செய்தியாளர் முத்துமணி. இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் சமீபத்தில் ஏற்பட்ட தொடர் வன்முறை சம்பவங்களை அடுத்து அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. அக்குழு உள்துறை அமைச்சர் தலைமையில் இன்று டெல்லியில் ஆலோசனை நடத்தியது. காஷ்மீர் பிரச்சினையில் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் பேச்சு நடத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த குழு கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து அதில் பங்கேற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிடம் கேட்டேன்.
பல்வேறு கருத்துக்கள் தரப்பட்டன. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக முக்கியமாக அரசியல் சட்டத்தின் 370 பிரிவு எந்த வகையிலும் பலவீனப்படுத்தப்படாது, அவர்களுக்கு காஷ்மீரத்திற்கு தரப்பட்டிருக்க சிறப்பு அந்தஸ்து எல்லா வகையிலும் தொடரும், மேலும் பல அது வலிமையாக்கப்படுமே தவிர பலவீனமாக்கப்படாது என்ற நம்பிக்கையினை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, எடுக்கப்படுகிற எந்த முடிவுகளும் உடனடி பிரச்சனைக்கு தற்போதைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்று இல்லாமல் நீண்டகால தீர்வாக இருந்திட வேண்டும். மிக முக்கியமாக, எந்த அறிவிப்பாக இருந்தாலும் காஷ்மீர், ஜம்மு, லடாக் என்ற 3 பிரதேசங்களினுடைய பிரச்சனைகளை மனதில் கருதி கொள்ள வேண்டும். காஷ்மீரில் தான் கலவரம் என்றாலும் அதனுடைய அதிர்வு அலைகள் ஜம்முவிலும் லடாக்கிலும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தீவிரவாதிகள் களத்தில் இருந்த நிலை மாறி இப்போது இளைஞர்களும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் உள்ளிட்டவர்கள் கற்களை எரிந்து தாக்குகின்ற ஒரு சூழலை பார்க்கிற போது ஆயுதம் தாங்காத போராளிகளாக, ஆனால் அதே நேரத்தில் ஆதங்கத்தோடு ஆவேசப்படுகிற இளைஞர்களாக தெரிகிறார். ஆக்கப்பூர்வமான பாதையில் இளைஞர்களை திருப்பி தவறானவர்களின் கைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுத்திட வேண்டும். கலவரம் ஓய்ந்திருக்கிற பகுதியில் AFSPA என்கிற அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதன் மூலம் அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தலாம் என்ற கருத்துக்களை நான் திராவிட முன்னேற்ற சார்பில் இருக்கிறேன்.
அந்த கூட்டத்திலே வந்து இப்போ இந்த பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக,
பெல்லட் குண்டுகள் கூடாது என்ற கருத்து எல்லோராலுமே சொல்லப்படுகிறது. அரசாங்கம் அதை பரிசீலிக்கிறது என்று கருதுகிறேன். ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு மாற்றாக இந்த மிளகாய்த்தூள் கொண்டு போன்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது கருத்து கொள்ளப்படும்.
காஷ்மீரில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அது தொடர்பாக இந்த கூட்டத்திலே எம்பிக்கள் சார்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதா, அது பற்றி விவாதிக்கப்பட்டது?
பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்கிறப்ப இதில் இருக்கிற குறைபாடுகளும் களையப்படும். பாதுகாவலர்களும் 2 இறந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தரப்பிலும் உயிரிழப்புகள் இருக்கின்றன. சட்டக்குறைய 3,000-6,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் 4,000 பேர் பாதுகாவலர்களும் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த கருத்துக்களும் பரிசீலனை கொள்ளப்படும். மனித உரிமை மீறல்களை எந்த வடிவத்திலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது யார் செய்தாலும் சரி.
நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். முப்படைகள் மற்றும் காவல்துறையில் தமிழர்கள் அதிகமாக சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். அதுகுறித்து KS உதயகுமார்.
எதிர்காலத்தில் முப்படைகள் மற்றும் போலீஸ் திணைக்களத்துக்கு தமிழர்கள் கூடுதலாக சேர்த்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய போது பிரதமர் விக்ரமசிங்கே இதனை அறிவித்தார். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அரச பாதுகாப்பு தரப்பில் கடமையாற்றிய தமிழ் அதிகாரிகள் விடுதலை புலிகள் அமைப்பினால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே இதன் காரணமாக தமிழர்கள் அரச பாதுகாப்பு தரப்பில் இணைவதற்கு தயக்கம் காட்டியதாக தெரிவித்தார். அதேபோன்று யுத்தம் இனவாத ரீதியில் மேற்கொள்ளப்பட்டமை காரணமாக தமிழர்கள் அரச பாதுகாப்பு தரப்பில் இணைவதற்கு முன்வரவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 206 தமிழர்கள் போலீஸ் திணைக்களத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, இவர்கள் தற்போது வடகிழக்கு பிரதேசத்தில் கடமையாற்றி வருவதாக தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, அரசாங்கம் அதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கை, இந்தியா உள்பட 23 நாடுகளில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து செய்திகளை வழங்குகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கை, இந்தியா உட்பட 23 நாடுகளில் இன்று சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. இலங்கையில் 14 கரையோர மாவட்டங்களில் இந்நிகழ்வுகள் நடைபெற்றதாக கூறுகின்றார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அம்பாறை மாவட்ட உதவி இயக்குநர் ஏ எஸ் முகமது சியாத்.
குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிராமத்தை தெரிவு செய்து இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் பிரதானமான நோக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் மக்கள் எவ்வாறு தங்களுடைய பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை முன்னாயத்த ரீதியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். குறிப்பாக முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் ஊடாக வாய்ஸ் ரெக்கார்டட் மெசேஜை செய்மதி ஊடாக எங்களுடைய தலைமையகத்திலிருந்து இயக்கி அதை மக்களுக்கு கேட்க செய்வதன் ஊடாகவும், மற்றும் போலீசார், ஆயுதப்படையினர் மற்றும் ஏற்கனவே நாங்கள் கிராம மட்டத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற முன்னெச்சரிக்கை குழு மற்றும் தொண்டர்களின் உதவியுடன் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அவர்களை ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு வைக்கின்ற பாதுகாப்பான இடத்துக்கு மக்களை சென்றடைய செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
இந்த செயல்திட்டம் 3 படிமுறைகளை கொண்டது என்றும் அவர் கூறுகின்றார்.
குறிப்பாக முதலாவது அலர்ட் மெசேஜை கேட்டவுடன் மக்கள் தங்களுடைய பயண சுனாமி வேக்கு ரெடியாக வைத்துக் கொண்டு மேலதிகமான தகவலான எவக்குவேஷன் என்ற மெசேஜ் வந்தவுடன் மக்கள் தங்களுடைய குறிப்பிட்ட அந்த பையை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு விரைவாக சென்று அடைவார்கள். அதன் பின்னர் 3வதாக கிளிய மெசேஜ், எல்லா நிகழ்வுகளும் அசாதாரண நிலையை அடைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய கிளிய மெசேஜ் எங்களுக்கு வரும். கிளிய மெசேஜ் வந்தவுடன் அவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்
என்றார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அம்பாறை மாவட்ட உதவி இயக்குநர் ஏ எஸ் முகமது சியாத்.
ஆர் உதயகுமார். வவுனியாவில் குடிநீர் திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பதிலாக மாற்று நிலம் வழங்க தவறிய அரசை கண்டித்து பேரணி நடைபெற்றுள்ளது. அதுகுறித்து மாணிக்க வாசகம்.
வவுனியா நகர குடிநீர் திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்கு உடனடியாக மாற்றுக் காணிகள் வழங்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வவுனியா அரசாங்கத்தினரிடம் இன்று எச்சரிக்கை செய்திருக்கின்றனர். பேரணியாக அரசு செயலகத்திற்கு சென்ற இவர்கள் அங்கு அவரிடம் இது தொடர்பில் மனு ஒன்றை கையளித்திருக்கின்றார்கள். வவுனியா நகருக்கு அப்பால் பேராறு என்ற ஆற்றை மறைத்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் இந்த குடிநீர் திட்டம் நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையினரால் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் சாஸ்திரி கூழாங்குளம் பகுதியில் விவசாயிகளுக்கு சொந்தமான 167 ஏக்கர் விளை நிலங்கள் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றன.
25 வருஷமா அந்த சுவீகரிக்கப்பட்ட காணி நாங்கள் பயிர் செய்து கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் காணி எல்லாமே 165 ஏக்கர் எடுபட்டிருக்கு. அந்த 165 ஏக்கருக்கும் அங்க காணி வந்திருக்கிறாங்க. அந்த காணி ஒழுங்கான முறையில வேலாக்கி தரையில எங்களுக்கு
காடாக இருந்த காணியை அழித்து அதனுக்கு வரப்பு போட்டு குளங்கட்டி நீர்த்தேக்கம் செய்து வாய்க்கால் ஊடாக தண்ணியை அனுப்பக்கூடிய வகையிலும் அதால் அந்த வயலுக்கு போகக்கூடிய ஒரு பாதையை செய்து தருவதாக எங்களுக்கு கூறப்பட்டது. எங்களை கூட்டிக் கொண்டு போய் காணியை காட்டுவதும் தருவதுமாகவே எங்களை ஏமாற்றம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
தண்ணி டேங்க் வந்து வேலை முடிஞ்சது, பைப் லைன் வந்து வேலை முடிஞ்சது, ஆனால் எங்களை காணிகள் மட்டும் நிந்திரித்து தரல. கேட்டால் செய்தாரம் செய்தாரம் இப்ப நீங்க செய்ய சொல்லணும், அப்ப நாங்க எப்படி செய்யறோம், அவையால செய்யலாத நாங்கள் எப்படி செய்யறது
என இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்த சிலர் தெரிவித்தனர். சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு பதிலாக காணிகள் வழங்கப்படும் என்று விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், வவுனியா பிரதேச செயலாளர், நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் ஆகிய முத்தரப்பினருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றது.
முத்தரப்பு ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதுவரை நிறைவேற்றப்படாதுள்ள விடயங்களான பயிற்சிக்கு தயார்படுத்தப்பட்ட வயற்காணிகள் மற்றும் காணி அனுமதி பத்திரம் என்பன இம்மாத இறுதிக்குள் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் செய்யப்படாத விடத்து ஒப்பந்தத்தின் பிரகாரம் நீதிமன்ற உதவியை நாடுவதை தவிர வேறு நமக்கு வழியில்லை என்பதை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றோம்
என அந்த மனு அரசாங்க அதிபர் ரோஹன புஷ்பகுமார் அவர்களுக்கு வாசித்து காட்டப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்க அதிபர் பேரணியில் வந்தவர்களிடம் உறுதியளித்திருக்கின்றார்.
மாணிக்க வாசகம் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.